கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி 14 அத்தியாயம். தில்லைக்கு செல்வோம். இன்பவள்ளி திடுக்கிடும் இதயத்தோடு நடுங்கும் கரங்களோடு இளைய பிராட்டியார் எழுதி அனுப்பியிருந்த ஓலையை படித்தாள். அவள் எதிர்பார்த்தது போலத்தான் ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. இளைய பிராட்டியார் என்ன சொல்வார் என்பது அவளுக்கு தெரியாதா? ஆனால் இன்னும் இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இளைய பிராட்டியார் தன் போக்கிலிருந்து மாறாமல் இருப்பதை நினைக்கும் பொழுது அவளுக்கு வேதனையாக இருந்தது. வேதனையை விட ஆத்திரம் அதிகமாக இருந்தது என்று கூட சொல்லலாம். ஆனால் அவள் ஆத்திரப்பட்டு என்ன செய்ய முடியும்? அவள் ஆத்திரத்தை யாரிடம் காண்பிப்பாள்? அந்தஸ்தில் அவள் தன்னை ஒத்த பெண்ணாக இருந்தால் வீறு கொண்டு எழுந்து அப்பெண் எதிரே போய் நின்று, நீயும் ஒரு பெண்தானே, காதல் விவகாரங்களில் உனக்கு அனுபவம் இல்லை என்றாலும் அனுபவப்படும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் குறுக்கி நிற்கலாமா? அவளுடைய இதயத்தை கெடுக்கலாமா? அவள் வேதனை அனுபவிப்பதை பார்த்து மகிழலாமா என்று கண்டிப்பாக கேட்டுவிடுவாள். இல்லாவிடனும் அப்பெண்ணை நோக்கி, உனக்கு காதல் என்றால் என்ன என்பதை சொல்லித் தருகிறேன். அது திடீர் என ஒரே நாளில் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலை என்று. இயற்கையாக தெய்வீகமாக பிறக்கும் அந்த கலையை காதல் நிலையை அனுபவித்தால்தான் தெரியும். காதல் வாழ்வில் குறுக்கி நிற்பவர்களுக்கு இந்த பிறவியில் தண்டனை கொடுப்பதற்கு முடியாவிட்டாலும் மறுபிறவியில் தண்டனை நிச்சயம் உண்டு. யமதர்மராஜன் எதிரே போய் நின்று கொதிக்கும் எண்ணெயில் விழுந்தோ அல்லது பெரும் நெருப்பு கடலில் தள்ளப்பட்டோ தண்டனையை அனுபவிக்க வேண்டாம். மறுபிறவியில் ஒரு பெண்ணாக பிறந்து ஒருவனை காதலித்து காதலில் தோல்வி அடைந்து வேதனைப்பட்டு உடல் உருகி நெஞ்சம் நெகிழ்ந்து சாகும் தண்டனையை தான் அடைய நேரிடும் என்று மிகவும் கண்டிப்பாக அவள் எடுத்து சொல்லுவாள். ஆனால் இப்படியெல்லாம் இளைய பிராட்டியிடம் அவள் போய் சொல்ல முடியுமா? உரத்த குரலில் தான் போய் பேச முடியுமா? அப்படி சம அந்தஸ்து இல்லாத ஒரு பெண்ணிடம் ஏன் இளைய பிராட்டியார் இப்படியெல்லாம் வன்மம் செய்கின்றாள் என்று இன்பவள்ளி நினைத்தாள். இளைய பிராட்டியார் மிகவும் உருக்கமான நடையில், மிக மிக வேண்டும் பாவனையில், நெஞ்சம் நெகிழும்படியான வார்த்தைகளால் அந்த ஓலையை எழுதியிருந்தாள். பொதுவாக திடீர் என்று ஒருவர் அதை படித்தால் இளைய பிராட்டியார் கூறுவது நியாயமாகத்தான் தோன்றும். அருண்மொழிவர்மர் சாதாரண பிரஜை அல்லர். அவர் சோழ நாட்டின் தற்போதைய இளவரசர், வருங்கால மன்னர். மன்னர் என்றால் சாதாரண சிற்றரசர்கள் கூட அந்த நாட்டிற்கு மன்னர்தான். அருண்மொழிவர்மரின் முன்னே பெரும் கடமையே காத்து நிற்கிறது. கடல் கடந்த நாடுகளுக்கு எல்லாம் சென்று சோழகுலத்து பெருமையை உயர்த்த வேண்டிய பெரும் பொறுப்பும் அவர் முன்னிலையிலே இருக்கிறது. அப்படி மிக முக்கியமானவருக்கு இடையூறாக ஒரு பெண் நிற்கலாமா என்ற கேள்வியை தான் யாரும் கேட்பார்கள். எந்தவித அந்தஸ்தையும் பார்க்காமல் காதல் உதயமாக இருக்கலாம். ஆனால் அந்த காதலையும் விட கடமை என்பது மிக முக்கியமானது என்று தோன்ற வேண்டாமா? அதைத்தான் அனைவரும் கேட்பார்கள். சோழ குலத்து செம்மலை, குலவிளக்கை, ஒரு சாதாரண பெண், ஊர் அறியாதவள், பெற்றோர் அறியாதவள், எந்த நாடு என்பது கூட தெரியாதவள் வந்து வயப்படுத்திக் கொள்வது என்றால் பார்ப்பவர்கள் குறை கூறத்தான் செய்வார்கள். ஆனால் அருண்மொழிவர்மரின் இதயம் இளைய பிராட்டிக்கு தெரியாதா? இத்தகைய காதல் நிலையை இளைய பிராட்டியே தான் அடைந்திருக்கின்றாள் என்றால் எதையும் தடை செய்யாது. அதனால் நாட்டிற்கும் தீங்கு ஏற்படாமல் செய்யக்கூடிய ஒரு திறமை இளைய பிராட்டிக்கு கிடையாதா? ஆனால் இப்படி நிதானமாக ஏன் இளைய பிராட்டி தன்னை மிக வேண்டி கேட்டுக் கொள்கின்றாள்? என்னுடைய நாட்டிய திறமையின் மூலமாக நான் அவரை கவர்ந்து விட்டேனாம். தன் சகோதரருக்கு கலை ருசி அதிகம் என்பதை தெரிந்து கொண்டு கலையின் மூலமாக மயக்க முயல்கின்றேனாம். ஆம், உண்மைதான். அதிலே ஒரு அபாண்டமான பழி ஏதும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பெரும் பொய் அதிலே மறைந்து கிடக்கிறது. இளவரசருக்கு கலையின் மீது அவா உண்டு என்பது உண்மைதான். அந்த கலையை காட்டி நான் அவரை வயப்படுத்திக் கொள்ள முயல்கின்றேனா என்பதுதான் கேள்வி. எனது கால்கள் நடனம் ஆடுவதை மறந்துவிட்டன என்றே வைத்துக் கொள்வோம். பாத சலங்கைகள் ஒழிக்காமல் போய்விட்டன என்றே வைத்துக் கொள்வோம். அதனால் என் இதயத்தில் இருக்கும் காதல் உணர்ச்சி போய்விட்டது என்று அர்த்தமா? அதற்காக இளவரசரும் என்னை நாளடைவில் மறந்து விடுவார் என்றுதான் அர்த்தமா? எங்கள் இருவருக்கும் ஏற்பட்டுள்ள காதல் தராதரத்தை மீறி நிற்கவில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட நிலையில் அடங்கிய நிற்கிறது. கலைக்காக மட்டுமல்லாமல் கண்ணுக்கு புலப்படாத இதயத்திலிருந்து புறப்பட்ட ஒளிகளில் வயப்பட்டு அந்த காதல் நிற்கிறது என்றுதான் இன்று வரையில் நான் எண்ணியிருக்கின்றேன். அதனால் நான் கலையை மட்டும் புலப்படுத்தி அவரை மயக்கிவிட்டேன் என்று சொல்வது பெரும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். நான் இந்த நாட்டின் அரசியாக ஆவதற்காகவா காதலித்தேன்? அதுவும் இல்லை. எனக்கு காதலை பற்றி விரிவாக எடுத்து சொல்ல சக்தி இருந்தால் எங்கள் இருவருக்கும் மானசீகமாக எங்களுக்கே புரியாத முறையில் ஏற்பட்டிருக்கும் தொடர்பை எடுத்து சொல்ல முடியும். அவர் எனக்கு சொந்தமில்லையா? இளவரசரை கேட்டால் அவர் சொல்வார். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் இருவருடைய காதலால் இந்த நாட்டுக்கு எந்தவித இடையூறு ஏற்படும் என்று இளைய பிராட்டியார் கருதுகிறார்? காதல் சிகரமாக அவர் என்னை கரம் பிடித்து மனம் புரிந்து கொண்டால் இந்த நாட்டிற்கு எந்தவிதமான தீங்கு ஏற்பட்டுவிடும். ஒரே ஒரு மனைவியைத்தான் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பழக்கம் ஏதாவது இருக்கிறதா? இதற்கு முன் சோழ குலத்தவர் ஏகபத்தினியை உடையவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்களா? அல்லது அருள்மொழிவர்மர் பட்டத்து மகிழ்ச்சியாக ஒருவரைத்தான் மணந்து கொண்டிருக்கிறாரா? பழுவேட்டரையர் மகளை மனம் புரிந்து கொண்ட பிறகு மற்றும் இரு திருமணங்கள் நடந்துவிட்டதாக பேசிக் கொள்கின்றார்களே. குறுகிய ஆண்டுகளில் அவர் இவ்வாறு செய்து கொள்வது அரசு குல சம்பிரதாயமாக இல்லாது இருந்திருந்தால் அவருடைய புகழுக்கு ஏதாவது இழுக்கு ஏற்பட்டு விடாதா? அப்படி எந்தவித அவப்பெயரும் ஏற்படாத நிலையில் என்னை அவர் மனம் புரிந்து கொள்வதால் மட்டும் என்ன தவறு நிறுந்துவிடப் போகிறது? ஏன் இளைய பிராட்டியார் அவர் அஞ்சுகிறார்கள்? இன்பவள்ளி கண்களை மூடியபடி ஓலையை கையில் வைத்துக் கொண்டு இவ்வாறு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். சிறிது நேரத்திற்கு முன் வல்லவரையர் வந்து இங்கு சொன்னது என்ன? தில்லை சிற்றம்பலத்துக்கு தன்னை வருமாறு இளவரசர் அழைத்த செய்தியை அவர் கூறியது ஏன்? இப்பொழுது இளைய பிராட்டியார் தனது கைப்பட எழுதிய ஓலையிலே தெரிவிப்பது என்ன? ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிர் துருவங்களாக அல்லவா இருக்கின்றன? வல்லவரையர் இளவரசருடைய இதய ஒளியாகத்தான் என்னை அழைத்திருக்கின்றார். அவருக்கு மிக மிக நல்ல எண்ணம் உண்டு. ஏனென்றால் காதலின் உண்மையான பொருளை அறிந்தவர். அதனால் இளவரசர் மனத்தில் பட்டதை, அவர் சொன்னதை, சொல்லக்கூடியதை உடனடியாக வந்து என்னிடம் தெரிவித்திருக்கிறார். ஒரு கண நேரத்தில் நான் இன்ப விமானத்தில் இருந்து கீழே தள்ளப்பட்டவள் போல் ஆகிவிட்டேன். இளவரசரை சந்தித்த பிறகு இளைய பிராட்டியார் கண்டிப்பாக அன்றோ கடைசியில் என்னை எச்சரித்திருக்கிறார்கள். முதலில் தேனொழுகும் வார்த்தைகளால் ஓலையை தொடங்கி அன்பான சொற்களால் நிரப்பி மேலும் வர்ணித்தவள், கடமையை வற்புறுத்துவதற்காக சற்று அழுத்தமான சொற்களை எழுதியவள், கடைசியில் ஆபத்தை புலப்படுத்தும் வகையில் கடினமான வார்த்தைகளை என்றோ பயன்படுத்தியிருக்கின்றாள். கண்டிப்பும் ஆணையும் சேர்ந்திருக்கின்றன. இந்த ஆணையில் அவளுடைய ஆணவம் புலப்பட்டிருக்கிறது. நான் இளைய பிராட்டியார் சொற்படி நடப்பதா, அல்லது கட்டளையை மீறி இளவரசரை சந்திப்பதற்காக உடனடியாக புறப்பட்டு செல்வதா? இன்பவள்ளி மிகவும் குழம்பினாள். எதிரே வல்லவரையர் நின்று கொண்டிருந்தார். ஆனால் ஓலையில் கண்டிருக்கும் செய்தி அவர் அறிந்து கொள்ள முயல்வதாக காட்டிக்கொள்ளவில்லை. என்ன செய்தி வந்திருக்கும் என்று கூட அவர் கேட்க துணியவில்லை. ஒருவேளை தன் முக உணர்ச்சியிலிருந்து அறிந்து கொண்டு விட்டாரா? சற்று முன்பு களிப்பால் மலர்ந்திருந்த கண்களில் துயரத்தின் சாயியால் கார்மேகம் போன்று திரண்டு வரும் கண்ணீரைக் கண்டு அவர் புரிந்து கொண்டு விட்டாரா? இளவரசரை சந்திக்கப் போகிறோம் என்னும் ஆவலில் உடல் முழுவதும் சிலிர்த்து துடிப்பதை பார்த்து மெல்ல மகிழ்ந்து கொண்டிருக்க அவர் ஓலையை பார்க்கும் பொழுது ஏற்பட்ட நடுக்கத்திலிருந்தே அதில் இருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொண்டு விட்டாரா? இன்பவள்ளி சற்று திரும்பி வல்லவரையரை ஒரு கணம் நோக்கினாள். மறுகணம் தன் இதயத்திலிருந்து பொங்கி வரும் தன் உணர்ச்சியை அடக்க முடியாமல், அதை அங்கே தெரிவிக்கவும் முடியாமல், துயரத்தை புலப்படுத்திக் கொள்ளவும் விரும்பாமல் எழுந்து குடிலுக்குள் ஓடோடிவிட்டாள். தரையிலே விழுந்து முகத்தை நிலத்தாயின் மடி மீது புதைத்து தன் கண்ணீரை தாயின் முகத்திலும் தன் இதய பாரத்தை தாயின் செவிகளிலும் அழுத்தி தாயின் கட்டளை என்ன வருமோ என்று எதிர்பார்த்து கிடப்பவள் போல் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். வல்லவரையர் வந்தியத்தேவனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. இளைய பிராட்டியோடு இன்பவள்ளியின் விஷயமாக அவர் முன்பே விவாதித்திருக்கின்றார். ஆனால் அவரால் அதிகம் வற்புறுத்தி சொல்ல முடியாத நிலைமையும் இருந்தது. தன்னை விட இளைய பிராட்டிக்கு அருள்மொழிவர்மர் மீது உரிமை அதிகமில்லையா? அதனால்தான் வந்தியத்தேவன் தன் எண்ணத்தை ஓரளவுக்கு தெரிவித்துக் கொண்டு நிறுத்திக் கொண்டார். இப்பொழுது அவருக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இளவரசரை சந்திக்க கூடாது என்று கண்டிப்பாக எழுதியிருக்கின்றாள். ஆனால் இளவரசரோ எப்படியும் இன்பவள்ளியை சந்திக்க வேண்டும் என்னும் ஆவல் உடையவராக இருக்கிறார். சங்கர தேவனிடமிருந்த ஓலையை பறித்து போனவன் இளைய பிராட்டியார் அனுப்பிய ஓலையை எடுத்துக்கொண்டு சென்றிருக்க கூடாதா? ஒரே அடியாக ஓலை தொலைந்து விட்டது என்று சொல்லி சாதித்து விடலாமே. வல்லவரையர் சிறிது நேரம் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தார். பிறகு குறுக்கும் நெடுக்குமாக மணலில் காலை அழுத்தமாக பதியும்படி நடந்தார். அந்த குடில் அருகே வளரும் மான் ஒன்று அவரை கேள்விக்குறியோடு பார்ப்பது போல் அவருக்கு தோன்றியது. கிளி ஒன்று சடசட என்று இங்குமங்கும் பறந்து மரக்கிளையின் மீது உட்கார்ந்து கொண்டது. வெயில் ஏறி கொண்டிருந்தது. மரத்தடியிலே முதியவரும் வாகியசனம் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. வல்லவரையர் முதியவரிடம் செல்வதற்காக மெல்ல நடந்தார். சிறிது தூரம் சென்றவர் என்ன தோன்றியதோ என்னவோ மீண்டும் திரும்பி குடிலுக்கே வந்தார். குடிலில் இருந்து இன்பவள்ளி இன்னும் வெம்மிக் கொண்டிருக்கும் ஒளி கேட்டது. தரையெல்லாம் கண்ணீரால் நனைந்திருந்தது. அவளுடைய கேசம் கலைந்திருந்தது. அதற்குள் முகத்திலும் சோர்வு நிறைந்து விட்டது. யாரோ வரும் ஓசை கேட்டு இன்பவள்ளி மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். குடிலின் வாயில் கதவுக்கு அருகே வல்லவரையர் நிற்பதை பார்த்தவுடன் என்னதான் துக்கத்தால் அழுது புலம்பி படுத்திருந்தாலும் மரியாதை செலுத்தும் வகையிலே அவள் எழுந்திருக்க வேண்டுமல்லவா? அதனால் மெல்ல தன் துயரத்தை துடைப்பது போல் கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்திருக்க முயன்றாள். வல்லவரையருக்கும் இன்பவள்ளியின் துயரத்தை துடைப்பதற்கான வார்த்தைகளை சொல்வதற்கு தைரியமில்லை. அவர் என்ன சொல்லி தேற்ற முடியும்? மகிழ்ச்சிகரமான செய்தியை தருவதற்காக தூதுவராக வந்தாரே அன்றி துயரச் செய்தியை கொண்டு வரவில்லை. ஆனால் அவர் ஒரே ஒரு நொடியில் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டார். இன்பவள்ளி அருண்மொழிவர்மரை சந்திப்பதில் தவறு ஒன்றுமில்லை என்ற முடிவுதானது. அருண்மொழிவர்மரின் கருத்துப்படி தில்லையம்பதிக்கு சென்று அவரை சந்திக்க ஏற்பாடு செய்வது தனது கடமை என்னும் முடிவுக்கு வந்தார். அதனால் அவர் மெல்லிய குரலில், எந்த விதமான கவலையாயிருந்தாலும் அதை மறந்துவிட்டு உடனடியாக சிதம்பரத்திற்கு புறப்படுவதற்கு ஆயத்தம் செய்யுங்கள். அங்கே அதிக நாள் இளவரசரால் தங்க முடியாது. தங்கள் வருகையை நான் உடனடியாக சென்று தெரிவிக்கிறேன். தாங்கள் வருவது தெரிந்தால் இளவரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். தங்கள் எண்ணம் ஈடேறுவதில் எந்தவிதமான இடையூறும் ஏற்படாது என்பது உறுதி என்று மெல்ல வார்த்தைகளை தட்டு தடுமாறி சொல்லி இன்பவள்ளியின் வருத்தத்தை சற்று மாற்ற முயன்றார். அதற்குள் வாகீசனும் முதியவரும் அங்கே வந்துவிட்டனர்.
வந்திருக்கும் விருந்தினரை உபசரிக்காமல் இப்படி சோர்ந்து போய் இன்பவழி இருக்கின்றாளே, பகல் உணவிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா? இவருடைய குதிரைக்கும் வேண்டிய உணவிற்கு வழி செய்ய வேண்டாமா
என்று கேள்வியை கேட்டுக்கொண்டு முதியவர் உள்ளே நுழைந்து விட்டார். மேலும் வந்தியத்தேவன் தானும் உள்ளே வராமல் வெளியையும் போக முடியாமல் இரண்டும் கெட்ட நிலையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, அடடா, உங்களை உட்கார சொல்வதற்கு கூட வார்த்தை வராமல் இன்பவள்ளி ஏதோ நிலையில் இருக்கிறார். வாருங்கள் வாருங்கள், இப்படி அமருங்கள். தங்களை தக்க முறையில் வரவேற்று உபசரிப்பதற்கு கூட ஏற்ற இடமில்லை. இதோ இருக்கும் இடத்தில் அமர்ந்து இளைப்பாருங்கள் என்று வாகியசன் தனது சொற்களால் வந்தியத்தேவனை வரவேற்றார். வந்தியத்தேவனுக்கு இப்பொழுது சற்று துணிவு பிறந்தது. நான் எப்பொழுதோ வந்துவிட்டேன், என்னை தக்க முறையில் வரவேற்று இன்பவள்ளி வேண்டிய உபசாரங்கள் செய்து விட்டாள் என்று கூறிக்கொண்டு கடைக்கண்ணால் இன்பவள்ளியை பார்த்தார். இன்பவள்ளிக்கு சற்று வெட்கம் வந்துவிட்டது போலும். அத்தகைய நிலையிலே நானும் கலக்கும் பொழுது அது பார்ப்பதற்கு விசித்திரமாகத்தான் இருந்தது. நான் அதிக நேரம் இங்கு தங்குவதற்கு இயலவில்லை, நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும். தங்களை எல்லாம் இளவரசர் சந்திக்க விரும்புகிறார். நீண்ட காலத்திற்கு பிறகு தங்களை காண வேண்டும் என்னும் அவா உடையவராக இருக்கிறார். தில்லை சிதம்பரத்தில் அவர் தங்கியிருக்கிறார். தங்களை உடனே புறப்பட்டு வருமாறு சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்று வந்தியத்தேவன் கூறி மீண்டும் இன்பவள்ளியை நோக்கினார். முதியவர் மிகவும் உற்சாகமடைந்தவராய்,
இளவரசர் எங்களை அழைத்தாரா? சிதம்பரத்தில் தங்கியிருக்கிறாரா? இதோ நாங்கள் புறப்படுகிறோம். இன்பவள்ளி, உன் கவலை எல்லாம் தீர்ந்தது, உனக்கு நல்ல செய்தி தேடி வந்திருக்கிறது
என்று அவர் உணர்ச்சி வசத்தால் பேசினார். இன்பவள்ளியிடமிருந்து மெல்லிய விம்மல் ஒளிதான் கிடைத்தது. அவர்கள் தில்லைக்கு வருகின்றனர் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு வல்லவரையரும் சங்கரதேவனும் தில்லை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் வரும் செய்தியை இளவரசரிடம் முன்பே சென்று தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வேகமாக பரியை விரட்டி கொண்டு சென்றார்கள். இளவரசர் தங்கியிருக்கும் மாளிகையை அவர்கள் அடைந்த பொழுது அவர்களுக்கு அங்கே அதிர்ச்சிகரமான செய்தி காத்திருந்தது. தஞ்சையில் மன்னர் மதுராந்தக சோழ தேவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி அது. அது கேட்டு அருண்மொழிவர்மர் தஞ்சையை நோக்கி விரைந்திருக்கிறார் என்ற செய்தி. வல்லவரையர் ஒரு கணம் மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.